பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலான கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் இந்த மகிமையான ஆராதனையிலே பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பினை தந்த திருச்சபையின் மூப்பர்கள், பொறுப்பாளர்கள், ஆயர் மற்றும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் காயல்பட்டம் சேகரத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய மேலான கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக யாவரும் இருந்தவாறே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியேவாரும் ஜீவனுள்ள தேவனே, நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த மகிமையான ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமானவராக இருக்கிறீர் என்ற வேத வசனத்தின்படியாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமீபமானவராக எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் சுவாமி, உம்மை துதிக்கிறோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த இடத்திலும் வந்து நான் என்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிற இந்த மகிமையான ஆராதனை வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். ஐயா, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது, அந்த ஜீவ மன்னாவினாலே நாங்கள் போஷிக்கப்பட கிருபை தாரும். நீர் பேசும் நாங்கள் கேட்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் யோசுவாவின் புத்தகம் 1:5. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையின் மூலமாக இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க இந்த வார்த்தை கொண்டு பேசு என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தபடியினாலே இந்த வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டேன். இந்நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான தலைப்பு கைவிடாத தேவன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் கைவிடாத தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஒருவேளை உலக மக்கள், நண்பர்கள், நாம் நம்பியிருக்கிறவர்கள் நம்மையே கைவிடலாம். ஆனால் கைவிடாத ஒரு நேசர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடாத தேவன். இந்த அருமையான வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்றார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பார்வோனுடைய ஒடுக்குதலிலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அந்த கானான் தேசத்திற்கு மோசையின் மூலமாக வழி நடத்தி வருகிறார். பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழி நடத்தி வருகிறார். மோசே மறித்து போகின்றான். அதற்கு பின்பு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்கின்றார். இப்பொழுது யோசுவான் கலங்குகின்றான், நான் இவ்வளவு திரளான ஜனங்களை எவ்வாறு நான் நடத்தப் போகின்றேன், எதிரான ராஜாக்கள் விரோதமாக வருவார்களே என்று சொல்லி அவன் கலங்கும் பொழுதுதான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், யோசுவாவே நீ பயப்படாதே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின்படியாக ஆண்டவர் கைவிடாத தேவனாக யோசுவாவுடைய வாழ்க்கையில இருந்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக அந்த மக்களை வழி நடத்தினார். யோசுவா அந்த தேசத்தை அந்த ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே தேவன் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கைவிடாத தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கைவிடாத தேவனாக இருந்தபடியினாலே யோசுவாவை கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என்று அவனை குறித்து வேதவசனம் சொல்கிறது. அதே போல இந்த உலக வாழ்க்கையிலும் தேவையான எல்லா நன்மைகளையும் மேன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை இம்மையின் மறுமையின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிப்பார். என்றால் ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்த வேண்டும் என்றால் நாம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும் பொழுது, முதலாவதாக மோசே சொல்கிறார் உபாகமும் 4:30 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயாகில், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்பி அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்று வசனம் சொல்கிறது. நம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நாம் ஆண்டவரிடமாய் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். யோனா தீர்க்கதரிசி நாட்களிலே நினைவே மக்களுடைய பாவம் பெருகினது, கொடிதாயிருந்தது. எனவே ஆண்டவர் இந்நினைவே இந்த மக்களை நான் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார். ஆனாலும் யோனா மூலமாக எச்சரிப்பின் வார்த்தைகளை அறிவிக்கின்றார். யோனா போய் சொல்கிறான், இன்னும் 40 உண்டு, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்கின்றான். அந்த நினைவே மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரிடமாய் திரும்பினார்கள். ஆண்டவர் அவர்கள் மீது மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு தாம் செய்ய இருந்த தீங்கை செய்யாதிருந்து அவர்களை ரட்சித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நாம் ஆண்டவரிடமாக திரும்பும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இளைய மகன் தகுப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் அவன் போகின்றான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுகின்றான். ஒரு நாளிலே அவன் தன்னுடைய தகுப்பனுடைய அன்பை அவன் எண்ணி பார்க்கிறான், என் தகுப்பனுடைய வீட்டில் எவ்வளவு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக நீ வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி அவன் அந்த தகப்பனுடைய அன்புக்கு திரும்பினான். தகப்பனுடைய அன்பு அவனை அரவணைத்தது, சந்தோஷம். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரிடத்திலே திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதோடு கூட அந்த வசனத்திலே மோசே சொல்கிறார், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவாயாகில், நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களை எல்லாம் அவர் ஆசீர்வதித்தார். காரணம், அந்த முற்பிதாக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாமை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்த சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்தார். காரணம், ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஒரு நாளிலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே உன்னுடைய சொந்த ஜனத்தையும் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற அந்த கானான் தேசத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். எபிரேய ஆக்கியோன் ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலை குறித்து அவன் சொல்லும் பொழுது, ஆபிரகாம் தாம் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்தை குறித்து அவள் அந்த அழைப்பு பெற்ற போது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லி எழுதுகிறார். கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்தது. அதே போல ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது, ஈசாக்கை அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் நிமித்தம் தேவன் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்தார். காரணம், ஈசாக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக காணப்பட்டான். ஈசாக்கினுடைய நாட்களிலே தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் உண்டானது போல ஒரு பஞ்சம் உண்டாகிறது. ஆபிரகாமுடைய நாட்களில் இந்த பஞ்சம் உண்டான பொழுது அவன் எகிப்துக்கு தேசத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். எனவே இந்த ஈசாக்கும் கேராரூல் இருக்கிறான், நானும் என்னுடைய தகப்பனை போல நான் எகிப்திற்கு போக போகிறேன் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறார், ஈசாக்கே நீ எகிப்திற்கு போகாமல் நீ தங்கியிருக்கிற இந்த கேராரூரிலே தங்கியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஈசாக்கு விதைவிதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வித்தபடினாலே 100 மடங்கு பலனடைந்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுது நம்மை கைவிட மாட்டார்? சங்கீதக்காரனாய் தாவீது 9:10 சொல்லுகிறார், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் தேடும் பொழுது ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எவ்வளவு நெருக்கங்கள் காணப்பட்டது. பொறாமை நிமித்தமாக சவுல் எப்படி ஆயிலும் இந்த தாவீதை கொன்று போட வேண்டும் என்று, எவ்வாறு ஒரு வேட்டைக்காரன் கவுதாரியை வேட்டையாட தெரிவானோ அதே போல அவன் வேட்டையாடும்படியாக அலைகின்றான். அந்த வேளைகளிலெல்லாம் தாவீது ஆண்டவரை தேடுகிற ஒரு தாசனாக அவன் காணப்பட்டான். சங்கீதம் 55:17 பார்க்கும் பொழுது அதிலே சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலெல்லாம் ஆண்டவரை தேடுகிற தாசனாக தாவீது காணப்பட்டார். 1 Samuel 5:10 சொல்லுகிறது, தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கைவிடாத தேவனாக இருந்து தாவீதை ஆண்டவர் காப்பாற்றி ஆடுகளுக்கு பின்னாக சென்ற அந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, அந்த தாவீதின் வம்சத்திலே இரட்சகராக இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டார். நாமும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை தவிர வேறு யாரை வணங்கக்கூடாது என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டாலும் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக தன்னுடைய வீட்டின் பலகணிகளை திறந்து ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபித்து வந்தான். சிங்கங்களின் கெபியிலே தூக்கி போடப்பட்டான். ஆனாலும் ஆண்டவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி அவனை காப்பாற்றி தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்பதை ரூபித்தார். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீதம் 34:10 தாவீது சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுகிற பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி வைத்து கைவிடாத தேவனாக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். 3வதாக ஆண்டவர் யாரை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கின்றார், சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை என்று சொல்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அதுக்கு முந்தின 25வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் அப்பத்திற்கு அறிந்து தருகிறதை நான் கண்டதில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவருடைய சந்ததி அப்பத்திற்கு தெரிந்து அலைகிறதையும் நான் கண்டதில்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாளை நம் பரிசுத்தவான்களின் ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தவானாக மாற்றி அவருடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நம்மை ஆசீர்வித்திருக்கிறார். அவர் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். எனவேதான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே நீர் உம்முடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை மகிமையை வைத்திருக்கிறார். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவராலே கனம் பெற்றவர்கள் என்று சொல்லி நாம் அவர்களை குறித்து நம் வேதத்திலே பார்க்கின்றோம். தாவீது 149வது சங்கீதத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மகிமை அதிகாரங்களை குறித்து அந்த சங்கீதத்திலே அவர் பாடுகின்றார். பாடிவிட்டு கடைசி வசனத்திலே சொல்கிறார், 9வது வசனத்திலே, இந்த கணம் அவருடைய பரிசுத்தபான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லேலியா என்று சொல்கிறார். எனவே பரிசுத்தபான்கள் கனம் பெற்றவர்கள். அதே போல பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது ஒன்று கொரிந்தியர் 6:2 அவர் சொல்லும் பொழுது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்கிறார். ஆண்டவர் பரிசுத்தவான்களை கொண்டு ஒரு நாளிலே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கப் போகின்றார். எனவே பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்கள். பவுல் கொலோசேயருக்கு எழுதும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லும் பொழுது இவ்வாறு சொல்கின்றார். கொலோசேயர் 1:12 ஒளிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் என்று சொல்லி அங்கு கிறிஸ்துவை காண்பிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தவான்கள் ஒளியினிடத்திலே பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் வாசம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு அதிசீக்கிரமாக இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகின்றார். அவருடைய வருகை நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவர் வரும்பொழுது தம்முடைய பரிசுத்தவான்களை தம்மோடு கூட அவர் அழைத்து வருவார் என்று வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:13 பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்றவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறேன் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திற்கு வரும்பொழுது நம்முடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருவார். யூதா தன்னுடைய நிருபத்திலே 15 அவர் சொல்கின்றார், நமக்கு விரோதமாக அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்த வான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் தம்முடைய வருகையிலே பரிசுத்தவான்களை அவரோடு கூட அழைத்து கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, எனவே ஆண்டவர் எப்படிப்பட்ட மகிமையை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கிறார். இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவராலே அவர்கள் கனம் பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அப்படி என்றால் யார் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லும் பொழுது லேவியராகமும் 20:7-8 இவ்வாறு சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 8 ஆண்டவர் சொல்கிறார், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்கிறார். என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். பிரியமானவர்களே, எனவே ஆண்டுடைய கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கற்பனைகளை பிரமாணங்களை கை கொண்டு நாம் நடக்கும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாக காணப்படுகின்றோம். அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள் நம்மை பரிசுத்த பாதையிலே நடத்தி நம்மை பரிசுத்தவான்களாக ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நம்மை வழி நடத்துகிறது. எனவேதான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவாவே நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஆனால் நீ இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் தின்படியெல்லாம் நீ நடக்க கவனமாக இருக்க மாத்திரம் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி சொன்னார். நீ போக்குற இடமெல்லாம் புத்திமானாய் காணப்படுவாய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாக நம்மை ஆசீர்வதிக்கின்றார். 2வதாக யார் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 2 பாடமாக வாசிக்க கேட்ட அந்த பகுதியிலே திவ்ய வாசகனாகிய யோவான் அவன் பத்மு தீவிலே அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் பரலோக தரிசனங்களை அவருக்கு காண்பிக்கின்றார். இனிமேல் நடக்க போகிற காரியங்களையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது இந்த பரலோக தரிசனத்தை அவன் பார்க்கும் பொழுது அந்த பரலோக காட்சியை அவன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு மகிமையான சிங்காசனத்திலே மகிமையின் தேவனாக வீற்றிருக்கிறார். கோடாக்கோடி தேவதூதர்கள் பரிசுத்தவான்கள் அவரை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். 9 வெளிப்படுத்தல் 7:9 பார்க்கும் பொழுது, நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்கள் முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் இருக்கிற தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து பரலோக தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். அதே அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மூப்பர்களில் வருண் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்று சொன்னேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் பரிசுத்தவான்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த உலக வாழ்க்கையிலும் நம்மை கனம்பற்றவர்களாக வாழ வைத்து, மறுமையிலும் அந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த மகிமையான ஆலயத்திலே என்றென்றும் அவரை சேவிப்பதற்காக, நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்காக ஆண்டவராய் இயேசு தம்மையே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி சியோனுக்குள் பிரவேசிப்பார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் சிரசின் மேல் இருக்கும். தவிப்பும் சஞ்சலமும் ஓடிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவமர கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட என்றும் வாழுகிற அந்த நித்தியானந்த வாழ்வை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். அந்த பரலோக ராஜ்யத்திலே, அந்த பரலோக அந்த மகிமையான ஆலயத்திலே அவரை ஆராதிக்கிறார்கள். எங்களுடைய திருமணத்தில் ஒரு அருமையான மூத்த குருவானவர் ஒருவர் உண்டு. பவுல் ஐயர் என்பது அவருடைய பெயர். நாசரேத் பக்கத்தில் உள்ள பாட்டகரை என்ற ஒரு கிராமத்திலே பிறந்தவர். திருமண்டலத்திலே பல இடங்களிலே சிறந்த குருவானவராக அவர்கள் பணியாற்றினவர்கள். பல ஆவிக்குரிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆத்மநேசரின் அங்க மகத்துவம், தியான பீடம் போன்ற நல்ல ஆவிக்குள்ளான புத்தகங்களை எழுதின ஒரு மூத்த குருவானவர். அவர் தன்னுடைய மரண வேளை வந்த பொழுது அவருடைய துணைவியார் ஐயரம்மா மற்றும் உபதேசியார் அவர்கள் அருகிலே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த அருமையான பரிசுத்தவான் சொன்னார், ஆண்டவர் இந்த உலகத்தில் எனக்கு ஊழியத்தை தந்தார், நான் ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடித்தேன், இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த ஆலயத்திலே நான் அவரை சேவிப்பதற்காக ஆண்டவர் என்னை அழைத்து செல்ல போகின்றார். தேவதூதர்கள் அனுப்பியிருக்கிறார், தேவதூதருடைய பிரசன்னத்தை நான் காண்கிறேன், அந்த மகிமையான அந்த ஆலயத்தை நான் பார்க்கிறேன். எவ்வளவு அருமையாக ஜொலிக்கிறது, அந்த மகிமையான அந்த ராஜ்யத்திற்குள் நான் பிரவேசிக்க போகிறேன் என்று சொல்லி அருகிலிருந்த அவருடைய மனைவி அந்த உபதேசியாரை பார்த்து, நாம் ஆராதிக்கிற ஆலயங்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையான பரலோக ஆலயத்தை நான் பார்க்கிறேன் ஜொலிக்கிறது, அந்த ஆலயத்திலே ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போக போகிறார், தேவதூதர்களை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கோயில் மணி ஓசை கேட்கிறது, கோயிலுக்குள் போகிறேன் என்று இறுதியாக வார்த்தையை சொல்லி கண்களை மூடினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்திலே தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக மகிமைப்படுகிறார். எனவே பரிசுத்தவான்களை ஞாயிறை ஆசரிக்கிற நாம், ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே நீர் பரிசுத்தவான்களாக நீர் மாற்றி இம்மையின் மறுமையின் ஆசீர்வாதத்தினாலே நிறைத்த எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இவர்கள் யார்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆண்டுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள், ஆண்டுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். திருநெல்வேலியிலே ஒரு மகிமையான ஊழியம், ஜீசஸ் கம்ஸ் என்ற, இயேசு வருகிறார் என்ற ஒரு அருமையான ஊழியம் உண்டு. அந்த ஊழியத்தை ஸ்தாபித்தவர் பிரதர் ஜான் ரபீந்திரநாத் என்ற ஒரு அருமையான தெய்வ மனிதன், பரிசுத்தவான். அவர் இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை, ஆண்டுடைய ராஜ்யத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு கூட பல வருடங்கள் ஊழியம் செய்யும்படியான ஒரு பெரிய சாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். நான் பல ஆண்டுகள் அவர்களோடு கூட ஊழியத்திலே அவர்களோடு கூட சென்றிருக்கிறேன். ஒரு மூலமாக ஆண்டவர் மகிமையான காரியங்களை, அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார். அவர்கள் தன்னுடைய தகப்பனாருடைய மரணத்தை குறித்து அடிக்கடியாக செய்தியிலே சொல்வார்கள். அவர்களுடைய தகப்பனுடைய பெயர் துரைசாமி. திருநெல்வேலியிலே சாப்டர் ஸ்கூல் என்ற ஒரு ஸ்கூல் உண்டு. அதில் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றினவர்கள். அதன் பின்பு ஓய்வு பெற்ற பின்பு அவர்கள் திருமண்டல பள்ளிகளிலே பல பாடசாலைகளிலே கரஸ்பாண்டாக இருந்து ஆண்டுடைய பணியை செய்தவர்கள். வயது முதிர்ந்த நாட்கள் அவர் மரணப்படுக்கைக்குள்ளானார். அப்பொழுது அவருடைய பிள்ளைகள் இந்த ரவீந்திரநாத் அவர்கள் வட இந்திய ஊழியத்திற்காக அவர்கள் சென்றிருந்தார்கள். தகப்பனாருடைய நிலை மிகவும் மோசமாக இருந்தபடியினாலே இவருக்கு டெலிகிராம் கொடுக்கப்பட்டது, உடனே புறப்பட்டு வா என்று சொல்லி. அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். தகப்பனாரை பார்க்கிறார், மரணப்படுக்கிலே படுத்திருக்கிறார். இப்பொழுது தகப்பனார் இடத்திலே கேட்கிறார், அப்பா பரலோக ராஜ்யத்தை அந்த நித்திய வாழ்வை குறித்ததான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நீதிமான் தன்னுடைய மரணத்தின் மீது நம்பிக்கையாயிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்கிறதே என்று சொல்லும் பொழுது அந்த தகப்பனார் அழ ஆரம்பித்தார். மகனே, அந்த நம்பிக்கையின் இடத்திலே இல்லை, எனக்கு எங்கும் இருளாக இருக்கிறது, பயம் என்னை நாட்டுகிறது, ஐயோ நான் மறித்தால் எங்கே போவேன் என்று தெரியாதபடி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் புலம்ப ஆரம்பித்தார். உடனே இந்த ஊழியர் தன்னுடைய அறைக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி கண்ணீரோடு அழுது ஜெபித்தார். ஆண்டவரே, என்னை உடைய ஊழியனாக நீர் அழைத்திருக்கிறீர், பல இடங்களிலே பயன்படுத்துகிற அநேக ஆத்மாக்களை தந்து வருகிறீர் சுவாமி, என்னுடைய தகப்பனுடைய ஆத்மா அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டுள்ளும் என்ற நம்பிக்கை இல்லாதபடி காணப்படுகிறது என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் துக்கத்தோடு காணப்பட்டார். மகனே, உடைய தகப்பனுடைய ஆத்மா இன்னும் பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அப்பொழுது இவர் கண்ணீரோடு கூட பாரத்தோடு ஜெபித்தாராம். ஆண்டவரே, என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு சில நாட்களை நீர் கிருபியாக தாரும் ஆண்டவரே, அன்று எசேக்கியாவுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீரே, என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு சில நாட்களை கூட்டி தாரும் என்று சொல்லி கதறினார். ஆண்டவர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அவருக்கு 5 நாட்களை ஒரு சில நாட்களை கூட்டி கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே வந்து தகப்பனிடத்தில், அப்பா உங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து உங்களை நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு சிறு பிள்ளையை போல கண்ணீரோடு கூட தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் அறிக்கையிட்டார். ஒவ்வொரு பாவமாக அறிக்கையிட்டு பாவங்களை மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். குடும்பமாக அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதிமுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படியாக அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்தார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார். மகிமையின் நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில வந்தது. மரண நாள் வந்தது. இந்த காலை வேளையிலே பிள்ளைகள் எல்லாரையும் அவர் அழைத்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு பிள்ளைகளை கரமைத்து அவர் ஆசீர்வதித்தார். பிள்ளைகளை பார்த்து சொன்னார், ஆண்டவராய் இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஜீவ புத்தகத்தில் என்னுடைய பெயரை எழுதி கொண்டார், என்னை பரிசுத்தமானாக நீதிமானாக மாற்றியிருக்கிறார். பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 4:1 எழுதுகிறார், இப்படி நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. 9 எழுதும்பொழுது இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கணைக்கு தப்பித்துக் கொள்வது நிச்சயமாமே என்று சொல்கிறாரே. அதே போல அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் நீதிமானாக காணப்பட்டார். ஆண்டவர் என்னை அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து செல்ல போகின்றார். இந்த நாளின் மாலை வேளையில் 5 மணி அளவிலே ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி என்னோடு கூட அவர் பேசியிருக்கிறார். தெய்வதூதர்களுடைய தரிசனத்தை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை அந்த ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு போக போகிறார். பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொருவரும் ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்யுங்கள், பணிகளிலே உண்மையாக இருங்கள், அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரோடு கூட பேசிவிட்டு சந்தோஷமாக அவர் காணப்பட்டார். அந்த மரண வேளை வரும்பொழுது அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அப்பொழுது பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நான் மகிமையாக மகிழ்ச்சியோடு இந்த மகிமையின் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நான் போகிறேன். எனக்கு இயேசு என் அஸ்திவாரம் என்ற ஒரு அருமையான ஞானப்பாட்டு, பிரியமான பாட்டு, அந்த பாட்டை நீங்கள் வாத்திய கருவியில வைத்து பாடுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார். இந்த ரபீந்திரநாத் நன்றாக அக்காடின் வாசிப்பவர்கள், அவருடைய மூத்த மகன் வயலின் வாசிக்கிறவர்கள். எனவே பிள்ளைகளை ஆவருமாக அந்த வாத்திய கருவிகளை வைத்து இந்த இயேசுவின் அஸ்திவாரம் என்ற பாடலை அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி கண்களை மூடி அந்த நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். பரிசுத்தவான்களின் மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்படின்றால் நாம் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தவானாக நம்மை ஆசீர்வதித்து இம்மையின் ஆசீர்வாதங்களினாலும் மறுமையின் ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பவர்கள் பரிசுத்தவான்கள், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவான்கள் கனம் பெற்றவர்கள் பரிசுத்தவான்கள், இந்த உலகத்தை அவர்கள் நியாயம் தீர்ப்பவர்கள், ஆண்டவருடைய வருகையில் அவரோடு கூட வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக மாற்றுவதற்காக, நம்மை பரிசுத்தமானாக மாற்றுவதற்காக ஆண்டவர் இயேசு தம்மையே சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் எனக்கேட்டு பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லி சவாலாக சொன்ன பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக சிலுவையிலே தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர், இந்த கல்வாரி அன்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களையும் உம்மை போல மாற்றுவதற்காக ஆண்டவரே, நீர் உண்மையை பலியாக ஒப்பு கொடுத்தேரே ஆண்டவரே, இந்த கல்வாரி அன்பினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? யாவரும் இருந்தவாறே கண்களை மூடி அந்த கல்வாரி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். நம்மையும் அவரை போல மாற்றுவதற்காக, நம்மை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு தம்மையே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த கல்வாரி தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என்னையும் உம்மை போல் மாற்றுவதற்காக உம்முடைய ஜீவனை நீர் தந்தீர் ஆண்டவரே. என்னுடைய தலை தரை மட்டுமாக நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே எங்களை உமக்கென்று ஒப்புவிக்கிறோம் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை இந்த ஆண்டவரே இந்த நல்ல நாளிலே பரிசுத்தவான்களின் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிற எங்களையும் குடும்பத்தின் பிள்ளையும் திருச்சபையும் பரிசுத்தவான்களாக மாற்றி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்ம ஏற்பணிப்போமா? என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரண்டோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரண்டோ, என் தலை தரை மட்டும் தாழ்த்துகின்றேன் தந்து விட்டேன் அன்பு கரங்களிலே ஏற்று என்னை நடத்தும், ஏற்று என்னை நடத்தும் கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்கட்க வேண்டி நீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே, கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளை சகல பரிசுத்தவான்களின் ஞாயிறாக ஆசரிக்க நேர் கிருபை செய்திருக்கிறீர் சுவாமி. உம்மை துதிக்கிறோம், எங்களையும் பரிசுத்தவான்களாக நேர் மாற்றி இம்மையின் மறுமையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள செய்வதற்காக உண்மையை பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த கல்வாரி அன்பை எண்ணி ஆண்டவரே தங்களை உமக்கென்று ஒப்புவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் மகிமையும் உடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆட்கொள்ளும்படியாக தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்தவான்களாக காணப்பட்டு பரிசுத்தவான்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருச்சபையில் அனைத்து குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஊரில் இருக்கிற பெற்றோர்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருச்சபையும் ஆண்டவரே ஊழியங்கள் திருச்சபை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.